கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இந்த வான்றா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கண்ணீரை துடைக்கும் கடவுள், வேதனைகளை காணும் இறைவன், உங்கள் கவலைகளை நீக்கி வேதனைகளை மாற்றி உங்கள் வாழ்வில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தருவாராக.
நட்பினிலே தூக்கி பிடித்தார் தாண்ட பர்மாவுக்கு மாறாத வீரங்கொண்டு வேண்டும் பணியாற்றி வர காத்து கிடந்தார் வேண்டும் பணியாற்றி வர காத்து கிடந்தார்
மனதிமதியோட்டே
தம்பம் இருந்து தேவன் தூணை அடைந்து திலநாயி நட்பினிலே தூக்கி பிடித்தார்
திலநாயி நட்பினிலே பிடிச்சா
எப்படி காட்சியளிக்கிறாய் என்பதல்ல, நீ எப்படி சாட்சியாய் இருக்கிறாய் என்பதையே இறைவன் பார்க்கிறார். நான் என்ற மனநிலையில் நீ வளைந்து கொடுக்காவிட்டால் நாளை உன் வாழ்க்கை தலை நிமிர்ந்து நிற்காது. தாழ்த்திக் கொள்ளுகிற நிலையில் நீ நல்லவனாயிரு, உன்னை உயர்த்த வேண்டிய நிலையில் இறைவன் வல்லவராயிருப்பார். வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொண்டே இரு, ஆயினும் உன் வாழ்க்கையை பிறர் கற்றுக்கொள்ள ஏதாவது செய். ஆண்டவரின் கட்டளைகள் தோற்றத்தில் கடுமையானவைகள், ஆனால் அவைகளின் நோக்கங்களோ இனிமையானவைகள். முடியாது முடியாது என்று முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்காதே, முயன்று பார்க்கிறேன் என்று தொடர்ந்து செல்.
கட்டு மரம் கட்டிக்கிட்டு ஊரையெல்லாம் கூட்டிக்கிட்டு ஒய்யாரமா பாட்டு பாடி உற்சாகமா போவோம் ஐயா, அக்கறையில் பாரல கொஞ்சி விளையாட நாமெல்லாம் கூடி போவோம் ஐயா,
புத்தன் குற துறந்து சாதி பேதம் மறந்து ஒத்துமையா வாழ்ந்து பார்ப்போம் ஐயா.
கட்டு மரம் கட்டிக்கிட்டு ஊரை எல்லாம் கூட்டிக்கிட்டு ஒய்யாரமா பாட்டு பாடி உற்சாகமா போவோம் ஐயா. மனசுக்குள்ளே இயேசு வந்தா மனசெல்லாம் சந்தோஷம் ஐயா. அடிமை வாழ்வை ஒழிச்சிடத்தானே அவனியிலே பிறந்தாரையா. கும்மாளமா பாட்டு பாடி ஆடணும், ஊரெங்கும் மேளம் கொட்டி வாழ்த்தணும். எட்டடுக்கு மாளிகையில் பிறக்கல்லையா, ஏழை மக்க நடுவுல பிறந்தாரையா. வாயார வாழ்த்து பாடி ஆடணும்.
இயேசு அதிகாரங்களுக்கெல்லாம் பெரியவர். அருள் தியானம். இவ் அருள் தியானம் சென்ற வான்றா நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாகும். அக்டோபர் மாதம் 5 திகதி வெள்ளிக்கிழமை 2012 எமது நச்சிரி பணியில் தியானித்த அருள் தியானமாகும். இத்தியானத்தை கேட்கும் எல்லோரையும் இறைவன் ஆசீர்வதிப்பாராக.
அதிகாரங்களினால் துன்பப்பட்ட சில விடயங்களை வேதாகமத்திலே பார்க்கிறோம். பார்வோன் அரசனுடைய காலத்திலே இஸ்ராயேல் மக்கள் பலவிதமான துன்பங்களை அனுபவித்தார்கள். அவர்கள் சுமைகளை எல்லாம் சுமக்க வேண்டியதாக இருந்தது. ஆகவே அந்த பார்வோன் அரசனுடைய அந்த சுமை காலங்களிலிருந்து வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கத்தான் மோசேயை கடவுள் அனுப்புகிறார். மோசையினால் அவர்களுக்கு விடுதலை உண்டானதா? ஆம், விடுதலை கிடைத்தது. பார்வோன் அந்த நாட்களிலே மிக வலிமை வாய்ந்த ஒருவராக இருந்தார். ஆனாலும் கடவுள் அவருடைய ஆட்சியிலிருந்து இஸ்ராயேல் மக்களை விடுதலையாக்கிக் கொண்டு வந்தார். அதுபோல நேபுகாத்நேசர் அரசனுடைய காலத்திலே 3 வாலிபர்கள் என்ன அவருடைய பெயர்கள் என்றால் சாத்ராக், மேசாக், ஆபத்நேகோ. அந்த 3 வாலிபர்களுக்கு ஒரு பெரிய சோதனை வந்தது. என்ன அது? சிலையை வணங்க சொல்லி. அப்ப அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் தெய்வத்தை தவிர எந்த மனிதனையோ மனிதனுடைய சிலைகளையோ நாங்கள் வணங்க மாட்டோம். விசுவாசத்துக்கு எதிராக அவர்களுக்கு வந்த ஒரு பெரிய போராட்டம். அவர்களை கொண்டு போய் நெருப்பிலே போட்டார்கள். இறைவன் அந்த நெருப்பில் இருந்து அவர்களை காத்துக்கொண்டார். அதுபோல தாரியு அரசனுடைய காலத்திலே தானியேலுடைய வாழ்க்கையிலே தானியலோடு ஒன்றாக நின்று வேலை செய்த மேற்பார்வையாளர்களாக 3 பேரை தாரியு மன்னர் தெரிந்து கொண்டார். அதிலே தானியேலும் ஒருவர். அவரோடு இருந்த மற்ற 2 பேரும் சேர்ந்து தானியலுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அவரை கொண்டு போய் சிங்க கோயிலே போட்டார்கள். அப்ப அவரோடு வேலை செய்கிறவர்களாலே அவருக்கு ஒரு துன்பம் வந்தது. அவரை கொண்டு போய் சிங்க கோயிலே போட்டார்கள். ஆனால் இறைவன் அந்த சிங்க கோயிலிருந்து தானியலை காத்துக்கொண்டார். யோசேப்பின் குடும்பத்திலே, யோசேப்பு குடும்பத்திலே கடைசி பிள்ளை. யோசேப்புக்கு பல துன்பங்கள் வந்தது. எதனால் என்றால் குடும்பத்திலே உள்ள மூத்த சகோதரர்களினாலே. குடும்பத்தில் இருந்து கூட சில நேரம் வந்துவிடலாம். குடும்பத்தில் உள்ள மூத்த சகோதரர்களினாலே யோசேப்புக்கு பிரச்சனை வந்தது. அவரை கொண்டு போய் படுகுழியிலே போட்டார்கள். அவரை துன்பப்படுத்தினார்கள். அவரை அடிமையாய் விற்றார்கள். ஆனாலும் யோசேப்போடு கடவுள் இருந்து யோசேப்பை உயர்த்தினார். அதுபோல புதிய ஏற்பாட்டிலே பார்த்திருந்தால் பேதுருவனுடைய வாழ்க்கையை பேதுரு முதல்ல போதிக்க ஆரம்பித்தார். அப்ப அங்கிருந்த மக்கள், அங்கிருந்த தலைமை குருக்கள், அதிகாரம் படைத்தவர்கள் என்ன சொன்னார்கள்? இயேசுவை பற்றி போதிக்க கூடாது. ஆனாலும் பேதுரு துணிச்சலோடு போதிக்கிறார். அதுபோலதான் பவுலும் சீலாவும். அவர்களும் ஆண்டவரை அறிவித்த பொழுது அவர்களை நன்றாக அடித்து துன்பப்படுத்தி சிறையிலே கொண்டு போய் போட்டார்களாம். ஆனால் சிறையில் இருந்து அவர்களை ஆண்டவர் விடுதலையாக்கினார். இதே போல எத்துணைய ஊழியங்களை வேதாகமத்திலே பார்க்கிறோம். அப்ப அதிகாரம் படைத்தவர்களினாலே கடவுளை நம்புகிறவர்களுக்கு பிரச்சனை வந்திருக்கிறதா? வந்திருக்கிறது. அப்படி பிரச்சனைகள் வரும் பொழுது கடவுளை நம்புகிறவர்கள் எதனால் வெற்றி அடைந்திருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால், அது கடவுளுடைய வல்லமையினால் தான் அவர்கள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். ஏனென்றால் சகல அதிகாரம் படைத்தவர்களுக்கு மேலானவர் நம்முடைய கடவுள். அவர் சகல அதிகாரங்களுக்கும் பெரியவராயிருப்பதினாலே அதிகாரம் படைத்த இடங்களிலிருந்து நமக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் வரும் பொழுது அந்த அதிகாரத்துக்கெல்லாம் மேலாயிருக்கிற அந்த கடவுளைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுது இறைவன் அவர்களுக்கு செய்ததை நமக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார். மீண்டும் ஒரு தடவை அந்த பின்னுக்கு பார்வோனுடைய அந்த கிளிப் பாட்டுக்கு நீங்கள் வாருங்கள். பார்வோன் அரசனுடைய காலத்திலே பாருங்கள். பார்வோன் அரசன் தான் அந்த நாட்களிலே ஒரு பெரிய வலிமை வாய்ந்த அரசாக இருந்தது. அதனாலே அவன் என்ன நினைத்தான் என்றால், என்னை வெல்ல யாரால முடியாது என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். என்னுடைய ஆட்சியிலிருந்து இந்த மக்களை வெளியே கொண்டு போக எந்த சக்தியால முடியாது என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். அதனால்தான் கடவுள் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக அங்கு பல வாதைகளை அனுமதிக்கிறார். அதன் வழியாக கடவுளுடைய நாமம் மகிமை அடைகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப என்னை விட ஒருவர் பெரியவர் இல்லை என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்த அந்த பார்வோனுடைய கையிலிருந்து விடுதலையாக்குவதற்காக ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார்? சாதாரண ஒருவரை தெரிந்து கொடுத்து அங்கே அனுப்புகிறார். மோசே பற்றி சொல்லப்படுகிறது, அவர் ஒரு பெரிய இன்ஜினியரா இருந்திருக்கிறார் எகிப்தில் இருந்த பொழுது. ஆனால் பின்பு அதை விட்டு வெளியே வந்த பின்பு பேச சரியா பேசவே முடியாத ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். அவருக்கு இறைவன் துணையாக நின்று அந்த பெரிய ஆட்சி நடத்துகிற ஒருவரிடத்திலிருந்து ஒரு பெரும் கூட்ட மக்களையே இறைவன் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். காரணம் என்ன? மோசேயை வழி நடத்தின ஆண்டவர் பார்வோனை விட பெரியவராக இருந்தார். இதைத்தான் நானும் நீங்களும் நம்ப வேண்டும். இன்றைக்கு நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒன்றிலே அடிமைப்படுத்தப்பட்டு அதற்குள்ளே சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால், மோசேயை போல் ஆண்டவரே, அன்றைக்கு பார்வோனுடைய அந்த அரசாட்சியிலிருந்து உம்முடைய மக்களை நீர் விடுதலையாக்கியது போல, இன்றைக்கும் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம் எந்த சக்தியிலே ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து விடுதலை ஆக்குவீராக, விடுதலை ஆக்குவதற்காக என்னை நீர் பயன்படுத்துவீராக என்று மன்றாடும் பொழுது இறைவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதுபோலதான் நேபுகாத்நேசருடைய அந்த நாட்களிலே பார்த்தீர்கள் என்றால், அந்த அந்த மூன்று வாலிபர்களையும் கொண்டு போய் எங்கு போட்டார்களாம்? நெருப்பிலே போட்டார்களாம். அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, வீட்டிலே படித்து பாருங்கள், தானியேலுடைய புஸ்தகத்திலே ஐ திங்க் 4 அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்றால், அந்த நெருப்பை 7 மடங்கு அதிகமாக எரியும்படி செய்துதான் அவர்களை கொண்டு போய் போட்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு நாட்டை ஆளுகிறவர்களால் என்ன செய்ய முடியும்? இறைவனால் என்ன செய்ய முடியும் என்று இதில் நீங்கள் பார்க்க வேண்டும். என்ன செய்ய முடியும் என்றால், ஒரு நாட்டை ஆளுகிற அதிகாரம் படைத்தவராலே எரிகின்ற நெருப்பை 7 மடங்கு அல்லது 10 மடங்கு அதிகமாக எரிய வைக்கத்தான் முடியும். ஆனால் நானும் நீங்களும் நம்புகிற கடவுள் எத்தனை மடங்கு பெரிதாக எரிய வைத்தாலும் அத்தனை நெருப்பும் நம்மை அணுகாதபடி பாதுகாக்க அவராலே முடியும். என்னால் அவர் பெரியவர், நெருப்பை விட அவர் பெரியவர். அவர்களால் நெருப்பை அதிகமாக எரிய வைக்கத்தான் முடியும். நம்முடைய கடவுளால் அதிலிருந்து பாதுகாக்க முடியும். அதனால்தான் நாம் அந்த ஆண்டவரை நம்ப வேண்டும். இவர்கள் நெருப்பிலே தள்ளப்பட்டார்கள். பெரியவராகிய கடவுள் இவர்களை உயர்த்தி, இவர்கள் வணங்குகிற கடவுள் தான் பெரியவர் என்று இவர்களை வைத்து அவர்கள் நம்பும்படி செய்திருக்கிறார். அதுபோல தானியேல், தானியேலை கொண்டு போய் சிங்க குகையிலே போட்டார்களாம். சிங்கங்கள் தானியேலை கடித்ததா? கடிக்கவில்லை. தானியேலை சிங்க குகையிலே போட்டவர்களை கொண்டு போய் அதுக்கு பின்பு அரசன் அவர்களை சிங்க குகையிலே போட்ட பொழுது சிங்கம் என்ன செய்ததாம்? அந்த வேதாகமத்தை படித்து பார்த்துக்கொண்டால், அவர்கள் கீழ் அடித்தளத்துக்கு போய் விழுவதற்கு முன்பதாகவே சிங்கங்கள் பாய்ந்து அவர்களை சாப்பிட்டு விட்டதாம். அதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், சிங்கங்களை பசியாக வைத்திருக்கத்தான் மனுஷனால் முடியும், மனித சக்தியினால் முடியும். எவ்வளவு பசியாக வைத்திருந்தாலும் பசியா இருக்கிற சிங்கத்தை கூட நம்மை கடிக்க விடாதபடி பாதுகாக்க நம்முடைய கடவுளால் முடியும். அவர் அதைவிட பெரியவர். ஆகவே சிங்கம் போல நமக்கு பல துன்பங்கள் வந்தாலும் அந்த பெரியவராக இயேசுவையே நோக்கி பார்ப்போம். அதுபோலதான் வேதாகமத்திலே யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். யோசேப் என்ன செய்தார்களாம்? படுகுழியிலே தள்ளி எத்தனை வெள்ளிக்காசுக்கு அவர்களை வித்தார்களாம்? 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை வித்தார்களாம். சரி, இங்கு மனிதனையும் கடவுளையும் பற்றி யோசித்து பாருங்கள். 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பினுடைய குடும்பத்தார் யோசேப்பை வித்தார்கள். ஆனால் பெரியவராகிய கடவுளை யோசேப்பு நம்பினதனாலே இந்த யோசேப்பை கடவுள் உயர்த்தி இந்த 20 வள்ளிக்காசுக்கு விற்கப்பட்ட யோசேப்பை வைத்து எத்தனையோ நாட்டிலே உள்ள மக்களுக்கு பஞ்சத்துக்கு உணவு கொடுக்கும்படி கடவுள் மாற்றியிருக்கிறார் யோசேப்பை. 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்ட யோசேப்பை வைத்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு கொடுக்கும்படி கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. 20 வெள்ளிக்காசுக்கு வித்து அந்த குடும்பத்துக்கே உணவு கொடுக்கும்படி கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார். ஏனென்றால் கடவுள் பெரியவர். அதனால்தான் நாம் அவரை நம்புகிறோம், நம்ப வேண்டும். அதுபோலதான் பேதுருடைய வாழ்க்கையிலே, பவுல் சீலாவுடைய வாழ்க்கையிலே, அவர்களை நன்றாக அடிக்கத்தான் அவர்களால் முடிந்தது, சிறையிலே கொண்டு அடைக்கத்தான் அவர்களால் முடிந்தது. ஆனால் கடவுளால் என்ன செய்ய முடிந்தது தெரியுமா? கட்டியிருந்த கட்டுக்களை அறுக்க முடிந்தது. ஒரு ஆயுதமும் இல்லாமல் கட்டியிருந்த சங்கிலி கட்டெல்லாம் அறுந்து விழும்படி ஆண்டவரால் செய்ய முடிந்தது. பூட்டியிருந்த கதவை திறந்து வெளியே கொண்டு வர கடவுளால் முடிந்தது. மனிதனால் என்ன முடிகிறது? அவர்களை நன்றாக அடித்து இனி பேசவே கூடாது என்று நினைக்கிற அளவுக்கு அவர்களால் துன்புறுத்த முடிந்தது. ஆனால் அதிலிருந்தே விடுதலையாக்கி அவர்களை பேச வைக்க கடவுளால் முடிகிறது. ஆகவே நம்முடைய ஆண்டவர் அதிகாரங்களுக்கெல்லாம் பெரியவர்.
வான்பரானியர்கள் இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள். கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இயேசு அதிகாரங்களுக்கெல்லாம் பெரியவர். அருள் தியானம் தொடர்கிறது.
வான் உலகிலே உலாவுகிற பொல்லாத ஆவிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அதை பற்றி மறுமுறைதான் நாம் பார்க்கலாம். இந்த முறை பார்க்க முடியாது என்ற எனக்கு தெரியும். நிறைய பேர் போராடுகிறார்கள். அதையும் இந்த இடத்திலே நாம் ஜெபிக்கப் போகிறோம். நிறைய பேர் இந்த அசுத்தாவின் வல்லமையினால் போராடுகிறார்கள். கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆனாலும் வெற்றி கொள்வீர்கள், உறுதியாய் நில்லுங்கள் என்றால் அந்த ஆவிகளால் கூட நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய ஆண்டவர் அதை விட பெரியவர். அல்லேலூயா. அதனாலே ஒன்று மட்டும் உண்மை, இயேசு என்கிற நாமம் எங்கு இருக்கிறதோ அங்கு எந்த அசுத்த ஆவியாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் உண்மை. ஆனால் அந்த இயேசு என்னும் நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது, அந்த இயேசு என்னும் நாமத்திலே நம்முடைய வீட்டிலும் சரி எங்கும் சரி நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பது மிக அவசியம். அதை மட்டும் வாசித்து நாம் ஜெபிக்கப் போகிறோம். வேதாகமத்திலே திருத்தூதர் பணியிலே அப்போஸ்தலர் பணி 19 அதிகாரத்திலே 13 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், பாருங்கள். சுற்றித் திரிந்து பேயோட்டும் யூதர் சிலர் பொல்லாத ஆவி பிடித்திருந்தவர்கள் மீது ஆண்டவராக இயேசுவின் பெயரை பயன்படுத்த முயன்றனர். சில யூதர்கள் அப்போஸ்தலர்கள் இயேசுவின் நாமத்தை சொன்னவுடனே பிசாசுகள் ஓடுவதை கண்டு இவர்கள் என்ன செய்தார்களாம், இவர்களும் அந்த அப்போஸ்தலர்கள் சொல்லுகிற அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறோம் என்று சொல்லி பிசாசு தரத்தை வந்தார்களாம். அப்ப என்ன நடக்கிறது பாருங்கள், பவுல் அறிவிக்கின்ற இயேசுவின் பெயரால் நான் உங்களுக்கு ஆணையிடுகிறேன் என்று அவர்கள் கூறி வந்தார்களாம். அப்போஸ்தலர் பணி அல்ல திருத்துதர் பணி 19 அதிகாரத்திலே 13 வசனத்திலிருந்து 14 வசனம், ஸ்கேவா என்னும் யூத தலைமை குருவுக்கு 7 மைந்தர்கள் இருந்தார்கள். அவர்கள் இவ்வாறு கூறிய போது பொல்லாத ஆவி அவர்களிடம் மறுமொழியாக இயேசுவை எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் யார் என்று கேட்டது. பொல்லாத ஆவி பிடித்தவர்கள் அவர்கள் மீது துள்ளி பாய்ந்து அவர்களை தாக்கி அனைவரையும் திணறடிக்கவே அவர்கள் அந்த வீட்டை விட்டு காயமுற்றவராய் எப்படி ஓடினார்களாம், என்ன மாதிரி ஓடினார்களாம், காயமுற்று ஆடையின்றி ஓடினார்களாம். அவர்களுக்கு அந்த அசுத்தாவிர நிலைமை தெரியாமல் அப்போஸ்தலர்கள் சொல்லுகிற அந்த நாமத்திலே சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள். அந்த ஆவி இவர்கள் மேலே பாய்ந்து இவர்களை அடித்து காயப்படுத்தி ஆடையே இல்லாமல் ஓட வைத்திருக்கிறது அசுத்தாவி. ஆனால் திருமறை என்ன சொல்லுகிறது, அசுத்த ஆவிகளையும் நீங்கள் ஓட்டுவீர்கள். யாருடைய நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. அப்ப இந்த அப்போஸ்தலர்களும் இயேசுவின் நாமத்தை சொன்னார்கள், அது ஓடவில்லை. ஏனென்றால் இவர்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அந்த அதிகாரத்தை பெற்றவர்களாக, அந்த வல்லமையை பெற்றவர்களாக, அந்த அபிஷேகத்தை பெற்றவர்களாக இவர்கள் சொல்லவில்லை. அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்களே, அதை கேட்டு அவர்கள் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தை உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள். அதனால் அவர்களுக்கு எண்ணம் கேடுதான் வந்ததே தவிர அவர்களுடைய ஜெபத்திலே அவர்களுக்கு விடுதலை வரவில்லை. அதனாலே இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம், மிக மிக அவசியமான ஒன்று. நம்முடைய வீட்டிலும் சரி, நம்முடைய இந்த இடத்திலே வந்து ஊழியம் செய்யும் பொழுதும் சரி, நம்முடைய ஜெப வாழ்க்கையிலும் சரி, சும்மா இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க கூடாது என்றால் அது திருப்பி நாமே அடிக்க வந்துவிடும். அதனால இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற மக்களாகிய நாம் இந்த பெந்தேகோஸ்து அனுபவத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதை பற்றி மறுமுறை பார்க்கலாம். இந்த அப்போஸ்தலர்களுக்கு கூட பெந்தேகோஸ்து அனுபவம் வந்த பின்புதான் துணிவே வந்தது. அதற்கு முன்பு அது துணிவு இருக்கவில்லை. பெந்தேகோஸ்து அனுபவம் பரிசுத்த ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்ட நிரம்பின ஒரு அனுபவம் அவர்களுக்குள்ளே வந்தது. அவர்கள் பரிசுத்த ஆவியிலே நிரம்பிய பொழுது பல மொழிகளிலே பேசி ஆண்டவரை துதித்தார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு தைரியம் வந்தது. அவர்களுடைய நிழல் பட்டு நோய்கள் குணமடைகிறது. அவர்களுடைய நிழல் பட்டு பிசாசு எல்லாம் ஓடுகிறது. அந்த அளவுக்கு அவர்கள் வலிமை வாய்ந்தவர்களாக நின்றார்கள். எதனால் என்றால் பெந்தேகோஸ்து அனுபவம் அவர்களுக்கு வந்திருந்ததே தவிர வெறும் சும்மா இயேசு என்ற பெயரை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. பெந்தேகோஸ்து அனுபவத்தோடு இயேசு என்ற நாமத்தை உச்சரித்தார்கள். அல்லேலூயா. அதுபோலதான் இந்த புதுவாழ் குடும்பத்திற்கு அத்தனை பேரும் அந்த பெந்தேகோஸ்து அனுபவத்தை பெற்றவர்களாக, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரம்பினவர்களாக, அந்த அபிஷேகத்தை பெற்றவர்களாக நாம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, நம்முடைய வீட்டிலிருந்து ஜெபம் பண்ணும் பொழுது இயேசுவின் நாமத்தை நாங்கள் அந்த தூய ஆவியின் அபிஷேக உணர்வோடு நாம் ஜெபம் பண்ணும் பொழுது, இயேசுவின் நாம் உச்சரிக்கப்படும் பொழுதே நம்முடைய வீட்டுக்குள்ளே எந்த தீய சக்தியும் நீக்க முடியாது. ஏனென்றால் நாம் உச்சரிக்கிற அந்த இயேசு எல்லாரையும் விட பெரியவர். அல்லேலூயா. அதற்கு முன்பாக எந்த தீய வல்லமையினால் நீக்க முடியாது. என்னுடைய வான்புறா நிகழ்ச்சி ஒரு நாள் ஒலிபரப்பாகப்பட்டது. அந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் ஒரு சகோதரி எனக்கு தொடர்பு கொண்டார்கள். அவர்கள் கொண்டு தொடர்பு கொண்டபோது அவர்கள் கதைக்க முடியவில்லை. நான் சொன்னேன், என்னமா ஏன் கால் பண்ணினீர்கள். சொன்னார்கள், பிரதர் எனக்கு ஜோம் பண்ணவனே, சரி இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டேன். பிரதர் நீங்கள் கடைசியில ஜோம் பண்ணினீர்கள், என்னால் வீட்டில் இருக்க முடியாமல் இருக்கிறது, என்னை என்னவோ போட்டு அழுத்திக் கொண்டிருக்கிறது, எனக்குள்ள என்னவோ செய்து கொண்டிருக்கிறது, எனக்கு வெளியே ஓட வேண்டும் போல இருக்கிறது, எங்கேயோ போய் சாகணும் போல இருக்குது, எனக்காக ப்ரே பண்ணுங்கள் ஐயோ, எனக்கு பயமா இருக்கிறது என்று சொன்னார்கள். என்ன காரணம் பாருங்கள், அவர்களுக்குள்ளே அவருடைய வீட்டுக்குள்ளே தீய ஆவியின் வல்லமை இருந்திருக்கிறது. இந்த வானொலி வழியாக ஆண்டவருடைய வார்த்தை அந்த வீட்டுக்குள்ளே போகும் பொழுது, அந்த தாயார் அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, அந்த தீய சக்தியினால் அதற்கு மேலே அங்கு நிற்க முடியாமல் போய்விட்டது. பிரான்சில் இருந்து ஒருவர் தொடர்பு கொண்டு சொன்னார்கள், பிரதர் இந்த வெள்ளிக்கிழமை கொடுக்கிற செய்தியை நாங்கள் கேட்டோம், எங்கள் வாழ்க்கையே மாறிவிட்டது, நாங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் ஆண்டவர் எல்லாவற்றையும் விட பெரியவர். அந்த ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா. அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணித்து நாம் மன்றாடுவோம். ஆண்டவரிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு நேரம், எந்த தீய வல்லமை நாளும் உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த சக்தியாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. கடவுள் பெரியவர், நீங்கள் நோக்கி பார்க்கிற இயேசு பெரியவர், நீங்கள் ஜெபிக்கிற ஆண்டவர் பெரியவர், நெருப்பை விட அவர் பெரியவர், சிங்கத்தை விட அவர் பெரியவர், பார்வோனை விட அவர் பெரியவர். படுகுழியிலே உங்களை தள்ளலாம், அந்த படுகுழியில் இருந்தும் அவர் உங்களை உயர்த்த பெரியவராயிருக்கிறார். நெருப்பை கண்டு பயந்து போக வேண்டாம், சிங்கங்களை கண்டு பயந்து போக வேண்டாம். நெருப்பை போல உங்களுக்கு துன்பங்கள் வந்து கொண்டிருக்கலாம், நீங்கள் சொல்லுங்கள், நிற்கும் இடத்திலிருந்தே, இயேசுவே இந்த நெருப்பை விட நீர் பெரியவர் ஆண்டவரே, இந்த நெருப்பில் இருந்து நீர் என்னை விடுவிக்கிறீர், அதற்காய் நன்றி சொல்லுகிறேன். என் வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிற எல்லா நெருப்பிலிருந்து நீர் என்னை விடுவிக்கிறீர் ஆண்டவரே. நான் சிங்கங்கள் மத்தியிலே இப்பொழுது இருக்கிறேன் அப்பா, பயங்கரமான ஒரு வாழ்க்கையிலே நான் இருக்கிறேன், எல்லா காரியங்களும் என்னை பயமுறுத்துகிறது ஆண்டவரே. நாளைக்கு என்ன நடக்குமோ என்று தெரியாமல் நான் பயந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். சிங்கங்களின் வாய்களை கட்டின ஆண்டவர் உங்களுக்காக உங்கள் துன்பங்கள் இருந்து விடுதலை கொடுப்பார். சிங்கங்களிலிருந்து அவர் உங்களை உயர்த்துவார். உங்களை துன்பப்படுத்துகிற எல்லா துயரத்திலிருந்தும் அவர் உங்களை விடுதலையாக்க முடியும். அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர்.
நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே. 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-647-8736-2734. அன்பு நேயர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் வான்வரா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்வரா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைவீர்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
அன்பானவர்களே, நம்முடைய திருமறை நன்மை செய்ய நாடுங்கள், தீமையை விட்டு விலகுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். ஏனெனில் நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவாம் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறதாம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் கூறுகிறது. அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாமும் நன்மை செய்யும்படியான சூழ்நிலை வரும்போது மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாமா? இப்பொழுதும் இதை குறித்ததான நாடகம் ஒன்று, அன்புக்கு அடிமை.
சிஸ்டர், சிஸ்டர்.
யாரது?
நான் தாங்க பக்கத்து விட்டு சேகருங்க.
சேகரா? என்ன சேக?
ஒண்ணு இல்லைங்க, இந்த பக்கத்து ஜங்ஷன்ல ஒரு விபத்துங்க.
விபத்தா?
ஆமாங்க சிஸ்டர், வேகமா ஒரு கார் வந்து ஒருத்தர் இடிச்சிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரமா வந்தீங்கன்னா அவரை காப்பாத்த முடியும்.
நான் டியூட்டிக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கேன்.
சிஸ்டர் ரொம்ப அடிபட்டு இருக்காங்க சிஸ்டர், காலு தலையிலாம் ரத்தமா ஒழுகுது.
அப்படியா? சரி வாங்க, அடிப்பட்ட ஆளை பாப்போம். ஆமா, அடிப்பட்ட ஆள் யாரு?
சிஸ்டர் அந்த ஆள் யாருன்னு தெரியாதுங்க, ஆனா இங்க பார்த்த மாதிரி தெரியல.
மோதிரம் கார் யாருது?
அதுவும் தெரியாதுங்க, வண்டி நிறுத்தாம போயிட்டான்.
சரி, நம்பரையாவது நோட் பண்ணீங்களா?
இப்ப இருக்கிற வண்டிகளுக்கெல்லாம் நம்பர் மனசு வைக்கிற மாதிரியா இருக்கு சிஸ்டர்.
என்ன?
குட் மார்னிங் மேடம்.
குட் மார்னிங் செலின், இப்ப எப்படி இருக்கீங்க?
பரவாயில்ல சிஸ்டர், தலையில கையில அடிபட்டதெல்லாம் ஓரளவுக்கு புண்ணு ஆறி இருக்கு. ஆனா இந்த வலது காலில் வலி மட்டும்
குறைவே இல்லையா? பெயின் கில்லர் கொடுத்துருக்கேன், இந்த இன்ஜெக்ஷன் மூணு வேலையும் கொடுக்கறோம். எலும்பு கொஞ்சம் உடஞ்சிருக்கிறதுனால சரியாவதுக்கு கொஞ்சம் நாளாகும். இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் சிகிச்சை முறையில சரி பண்ண முடியாதது ஏதாவது உண்டா? கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். என்ன?
சரிங்க சிஸ்டர்.
ஆமா, இங்க அட்மிட் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது, சொந்தம் பந்தம் உறவினர்கள் அப்படின்னு யாரையுமே காணுமே.
அப்படி யாராவது இருந்தா தானே வர்றதுக்கு?
அப்பா அம்மா சகோதரர்கள்
இல்ல. பாப்பா ஒரு லாரி டிரைவரா இருந்தாரு, நான் பிறந்த ஆறாவது வயசுலயே அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். கொஞ்ச நாள்லயே அம்மா வேற ஒரு ஆளோட சேர்ந்துட்டாங்க. அந்த ஆளை என்ன வாப்பான்னு கூப்பிட சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. தாங்க முடியாம இருந்தப்போ என் கால் போன போக்கிலே நான் புறப்பட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன, பல பல இடங்கள், பல பல வேலைகள், பல பல சோதனைகள். இப்போ இந்த ஆஸ்பத்திரியில உங்க உதவியில.
என்ன இது? என்ன தம்பி இது? சின்ன குழந்தை மாதிரி கவலைப்பட்டா காயம் ஆறாது, புரியுதா? யாருமே இல்லாதவங்களுக்கு ஆண்டவன் துணை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லாம் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடு, அவரு பாத்துப்பாரு. எல்லாம் சரியாகி பெரிய உத்தியோகம் கிடைச்சி நீ பெரிய ஆளாக போற. அப்ப இந்த ஏழைய மறக்காம இருந்தா சரி.
அக்கா மறக்கிறதா? உங்களையா? முடியுமாக்கா, ரோட்ல அடிபட்டு சாக கிடந்தப்ப தூக்கிட்டு வந்து இங்க படுக்க வச்சு சாப்பாடு போட்டு டிரெஸ் மருந்து எல்லாம் வாங்கி தந்து என்ன உடன் பிறந்தவனை போல பாத்துக்கிறீங்க. உங்களை மறந்தா நான் மனுஷனே இல்லை. அன்பு பாசம் இதோட ஆழத்தை தெரிஞ்சுகிட்டதே உங்ககிட்ட இருந்தாக்கா.
சரி சரி, சும்மா மனச போட்டு குழப்பிக்காத. இந்த பாரு, ஒரு மணிக்கெல்லாம் இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு கேரியர்ல இருக்கிற சாப்பாட சாப்பிடு. அப்புறம் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கம் போடு, அதுக்குள்ள நான் வந்துடுவேன்.
நீங்க எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
இதெல்லாம் ஒரு கஷ்டமா? மனுஷனுக்கு மனுஷன் உதவணும், அதுவும் ஒருவன் அவதிப்படும் போது அன்பும் ஆதரவும் காட்டி உதவ வேண்டும் என்று வேத புத்தகத்துல படிச்சிருக்கேன்.
இல்லக்கா, உங்களோட ஹஸ்பண்ட் ரொம்ப கோபக்காரன்னு காத்தரின் சிஸ்டர் சொன்னாங்க.
அதுக்கு என்ன?
இல்ல எனக்கு இப்படியெல்லாம் உதவி செய்யறது அவருக்கு தெரிஞ்சா?
தெரியட்டுமே, இப்படி நல்ல காரியம் செஞ்சதுக்கு அவர் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன், போதுமா?
இருந்தாலும் என்னால உங்களுக்கு
அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ உன் உடம்பு நல்லா வரணும்னு கடவுளை வேண்டிக்க, வரட்டுமா?
இந்த உலகத்துல இப்படி நல்லவங்களும் இருக்காங்கன்னு இப்பத்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கடவுளே, அந்த அக்காவுக்கு நல்ல ஆயுளை கொடுக்கணும்.
என்ன ஷீலா, எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா என்ன? நான் இங்க நடத்துறது கிதபஸ் ஆஸ்பத்திரியில. நான் டாக்டர் ஆகிறதுக்கு லட்சக்கணக்கா செலவு பண்ணியிருக்கேன். இந்த ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு கோடி கோடியா செலவு பண்ணியிருக்கேன். இதையெல்லாம் ஏழைகளுக்கு உதவி செஞ்சு புண்ணியம் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக இல்ல. மாச கடைசியில பணம் கொடுத்த எல்லாரும் வந்து கை நீட்டும் போது நான் எடுத்து தரணுமே 1000 10000 எப்படி நான் சமாளிக்கிறது? இதையெல்லாம் நான் சொல்லாமலே நீங்க தெரிஞ்சிருக்கணும்.
தெரியாம இல்ல சார்.
அப்படி இருந்தமா ரோட்ல கிடைக்கிற அனாதைகளை எல்லாம் கூட்டிட்டு வந்து இலவச வைத்தியம் பாக்குறீங்க?
அவன் அனாதை தான், இருந்தாலும் மனுஷன் தானே, கடவுளோட படைப்பு தானே.
கடவுளோட படைப்புனா கடவுள் பார்த்து பாருமா? இங்க ஏன் தூக்கிட்டு வந்த? நான் சொல்றேன், நாளைக்கு அந்த ஆளு டிஸ்சார்ஜ் பண்ணி ஆகணும். அந்த பெட்ட நான் வேற பேஷண்ட்க்கு புக் பண்ணிட்டேன்.
டாக்டர் கொஞ்சம் தயவு பண்ணுங்க, அந்த ஆளு நடக்க முடியாது சார். ஒரு வாரத்துக்குள்ள சரியாயிடும். அதுக்குள்ள
முடியாதுன்னு சொன்னல, இப்பவே கணக்கு 10000 மேல ஆயிருச்சு. அந்த பணத்தை எனக்கு யார் கொடுப்பாங்க
சார்? இருக்கிறவங்க கிட்ட இல்லாத ட்ரீட்மெண்ட் சொல்லி எவ்வளவோ ஏமாத்தி வாங்குறோம். அதுல இருந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஏழைகளுக்காக
என்ன எனக்கே நியாயம் சொல்லி தரையா? பார், நல்லா கேட்டுக்க. இந்த ஆஸ்பத்திரி நான் நடத்துறது பணத்துக்காகத்தான். எஸ், ஐ வாண்ட் மணி.
சரி, உங்களுக்கு பணம் தானே வேணும், ஏன் சம்பள பணத்தை எடுத்துக்கங்க. எப்போ எந்த கணக்கு முடியுதோ அந்த மிச்சத்தை கொடுங்க.
வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்
சார். இது மனிதத்தன்மை. மனிதத்தன்மை சிறிதளவாவது உள்ள உங்களுக்கு தான் நான் சொல்றது புரியும். நாளைக்கே நான் சலீமை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன்.
சிஸ்டர், உங்களுக்கு என்னாச்சு? உங்களுக்கு யாருமே இல்லாத ஒருத்தருக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிறது எதுக்குன்னு எனக்கு புரியல.
அந்த ஆள் எனக்கு யாரும் இல்ல, உண்மைதான். இருந்தாலும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் நடக்க முடியாது, தானாகவே எதுவும் செய்ய முடியாத நிலைமை. ஒரு அநாதை இப்படிப்பட்ட நிலையில அவரை ரோட்ல தூக்கிப்பட என்னால முடியாது சார்.
என்ன செய்ய போறீங்க?
அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல. உங்களுக்கு ஆஸ்பத்திரி பில் கிளியர் பண்ணா போதும் இல்லையா? பணங்கிற சாத்தான் குடியிருக்கிற உங்க மனசுல மனுஷனுக்கோ மனித தன்மைக்கோ நல்லதுக்கோ இடமில்ல சார். எஸ் தட் இஸ் ட்ரூ, இதுதான் கரெக்ட். நீங்களா? வாங்க வாங்க.
என்ன எதிர்பார்க்கலையா?
அது இல்லங்க, சொல்லிட்டு போனதுக்கும் முன்னாடியே வந்துட்டீங்களே. அதான்
போன வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு, அதான் வந்துட்டேன்.
ரொம்ப நல்லதா போச்சு. உட்காருங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு.
என்னது?
நீங்க டூர் போன அன்னைக்கு பக்கத்து ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
சலீம் என்ற வாலிபர் மீது கார் மோதியது. நீ அவரை ஆஸ்பத்திரியில சேர்த்து எல்லாம் உதவி செஞ்ச. டாக்டர் பணம் கட்டப்போ உன் சம்பளத்தை எடுத்துக்கேன்னு சொன்ன. அப்புறம் அந்த ஆள நம்ம வீட்டு கூட்டி வந்து தங்க வச்சிருக்க, இதான விஷயம்.
இதெல்லாம் நீங்க எப்படி?
இது மட்டும் இல்ல, இதுக்கு மேலையும் சொன்னாங்க. உன் ஃப்ரெண்ட் காதரின்.
எங்க பாத்தீங்க?
பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன்.
என்னங்க, நான் செஞ்சது தப்பா?
இல்லம்மா, என் பொண்டாட்டிக்கு இவ்வளவு தைரியமும் மனித தன்மையும் இருக்கிறத இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு மனுஷனோட கஷ்டத்துல உதவும் போதுதான் நான் உண்மையிலே கடவுள் பக்தியுளரா இருக்கிறோம்.
அப்பா, இப்பதாங்க எனக்கு ஆறுதலாச்சு. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா?
எதுக்கு?
நீங்க திட்ட போறீங்களேன்னு.
அப்போ நீ என்ன பற்றி அவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்க. அப்படி ஒரு பயமே உனக்கு இனிமே வேண்டாம். மேலும் இப்படி நல்ல செயல்கள் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். நமக்கு இருக்கிறத மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது கடவுள் நமக்கு அதிகமாகவே கொடுப்பார்.
சின்ன வயசுல இருந்து என்னோட அப்பாவும் அம்மாவும் இதேதாங்க சொல்லிருந்தாங்க.
அப்ப அதுவே செய். ஆமா, எங்கே அந்த ஆளு?
பின்னாடி ரூம்ல படுத்திருக்கான். பாத்து பேசுறீங்களா?
வேண்டாம், படுத்து தூங்கிருப்பான், காலையில பேசிக்கலாம்.
இருப்பதில் கொஞ்சம் எடுத்து கொடு, நீ இல்லாத மனிதர்க்கு வாழ்வு கொடு. இருப்பதில் கொஞ்சம் எடுத்து கொடு, நீ இல்லாத மனிதர்க்கு வாழ்வு கொடு. எண்ணத்தை அன்பால் வளர விடு, உன் இதயத்தை மேலும்
மேலும்
கையில் கொஞ்சம் எடுத்து கொடு, நீ இல்லாத மனிதர்க்கு வாழ்வு கொடு,
நீ இல்லாத மனிதர்க்கு வாழ்வு கொடு.
ஆப்பிரிக்க நாடு ஒன்றில் மறை பணியாற்றிய ஒரு குருவானவர் விடுமுறைக்காக ஐரோப்பாவில் உள்ள தம் ஊருக்கு போய்விட்டு மீண்டும் வருகையில் கிறிஸ்தவ போதனைகள் நிறைந்த பல படங்களை கொண்டு வந்திருந்தார். ஒவ்வொரு நாளும் ஒரு படத்தை கோவிலில் ஒட்டி வைத்துவிட்டு அது குறித்து மறையுரை ஆற்றுவார். ஒரு நாள் நரகம் பற்றிய படத்தை ஒட்டி வைத்துவிட்டு அது பற்றி மறையுரை ஆற்றினார். திருப்பலி முடிந்தது. எல்லோரும் அப்படத்தை பார்த்துக் கொண்டிருந்தனர். தன் இல்லத்துக்கு போக முயன்ற குருவானவரை அவர்கள் ஆட்டம் போட்டு கும்மாளமிடும் குரல் தடுத்தது. கோபத்துடன் அவர்களிடம், ஏன் இப்படி ஆடி பாடுகிறீர்கள்? நரகம் என்பது வருத்தப்படுவதற்குரியது, ஆடி பாடுவதற்கு அல்ல என்றார். அவர்கள் சொன்னார்கள், அதோ பாருங்கள், நரக தீயில் வெந்து கொண்டிருப்பவர்கள் எம் இனத்தை சார்ந்தவர்கள் அல்லவே என்றார்கள். அன்பு வான்பரா வானொலி நேயர்களே, பலருடைய துன்பத்தில் சிலருக்கு எப்பொழுதும் சந்தோஷம். அப்படி அல்ல, மற்றவர்களுடைய துன்பத்திலும் நாம் பங்கு பெற்று அவர்களுடைய துன்பத்துக்காக இறைவனை நோக்கி மன்றாட வேண்டும்.
நிர்மலா மருத்துவமனை, டாக்டர் நிர்மலா MBBS. ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதப்பட்ட அந்த பெயர் பலகை கண்ணை பறித்தது. கிராமமாகவும் இல்லாமல் நகரமாகவும் இல்லாமல் வளர்ந்து வரும் அந்த பெரிய ஊரில் மகப்பேறு மருத்துவமனை என்று அந்த ஒன்றுதான் இருந்தது. டாக்டர் அம்மா கைராசிக்காரங்க, அவங்க கிட்ட போனாலே போதும், தாயும் பிள்ளையும் சேதமில்லாம வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்படி பேர் வாங்கி இருந்தார் டாக்டர் நிர்மலா. அதிலும் குறிப்பாக அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை எடுப்பதில் கைதேர்ந்தவர் இந்த டாக்டர். அப்பொழுதுதான் ஒரு ஆபரேஷன் செய்து முடித்து காத்துக் கொண்டிருக்கும் புறநோயாளிகளை பார்க்க தனது இருக்கையில் வந்து அமர்ந்தார் டாக்டர் நிர்மலா. ஆபரேஷன் செய்த களைப்போ டென்ஷனோ எதுவுமின்றி அடுத்த நோயாளியை வரச் சொல்லி அழைப்பு மணியை அழுத்தினார். நேர்ஸ் கத்தினாள், மரகதம் டோக்கன் நம்பர் 12. வயிற்றுச்சுமையோடு மெல்ல நடந்து வந்தாள் அந்த பெண். அருகிலே வந்தது அவளது தாயாகத்தான் இருக்க வேண்டும். ஏறிட்டு அவர்களை பார்த்தார் டாக்டர். வாமா மரகதம், உட்கார். மரகதம் உட்கார்ந்தாள். வழக்கமான சோதனைகள் முடிந்தன. மரகதத்துக்கு இதுவரை கொடுக்கப்பட்ட மருந்துகள் சிகிச்சைகள் யாவற்றையும் டாக்டர் பார்த்தார். ஏமா மரகதம், நீ சொன்னபடி பார்த்தா நாட்கள் பிந்திவிட்டதே, இதற்குள் டெலிவரி ஆகியிருக்கணுமே. மரகதம் திடுக்கிட்டாள். மரகதம் கணக்குப்படி இந்த வார இறுதிக்குள் பிரசவம் இருக்க வேண்டும். டாக்டர்மா இப்படி சொல்லுகிறார்களே. டாக்டர் மரகதத்தின் தாயாரை பார்த்தார். அம்மா, உடனடியாக மரகதத்தை அட்மிட் பண்ணுங்க, நாளைக்கு ஆபரேஷன். ஆபரேஷன் என்றதும் தாயும் மகளும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனாலும் என்ன செய்வது, இவ்வளவு பெயர் பெற்ற டாக்டர் அம்மாவுக்கு விவரம் தெரியாமலா இருக்கும். ரூம் ஒதுக்கப்பட்டது. மரகதத்தை ரூமில் விட்டுவிட்டு தேவையான பொருட்கள் எடுத்து வர தாயார் புறப்பட்டாள். அம்மா, ஆபரேஷன்னா பயமா இருக்குமா? தாய் சிரித்தாள். என்ன மரகதம், எதுக்கு பயப்படணும்? டாக்டர் அம்மா நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க. அவங்க நமக்கு புதுசு இல்லையே, உனக்கு தெரியும். இவங்க இந்த டாக்டர் பட்டத்துக்கு படிக்காம எல்லா செலவையும் உங்க அப்பா தான் கொடுத்தாங்க. டாக்டரோட அப்பா உங்க அப்பா கூட படிச்சவர், அதிகம் வசதி இல்லாதவர். சொல்ல போனா இந்த உயர்ந்த படிப்பு படிச்சதுக்கே உங்க அப்பா தான் காரணம். உனக்கு நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க, நீ தான் நாள் கணக்கு தெரியாம உளறியிருப்ப. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், தைரியமா இரு. தாய் சென்றாள். 8:00. மரகதத்துக்கு வலி ஆரம்பித்தது. தாதியர் வந்தனர், டாக்டர் வந்தார். தனி அறைக்கு கொண்டு செல்லப்பட்டாள் மரகதம். 11:00 அழகான ஆண் குழந்தையை இயற்கையாக பெற்றெடுத்தாள். 12:00 அளவில் வீட்டில் கணவனுடன் பேசிக் கொண்டிருந்தார் டாக்டர். சே, ஆபரேஷன் செஞ்சா ஒரு 3000 ரூபாய் ஃபீஸ் கிடைக்கும்னு நாள் பிந்திடுச்சுன்னு சொன்னேன். அவ என்னடானா ராத்திரியிலே பிள்ளைய பத்துட்டா. சுவரில் தொங்க விட்டிருந்த இயேசுநாதரின் போட்டோ டாக்டர் நிர்மலா MBBS பார்த்து சிரிப்பது போல் இருந்தது.
கருவறையில் நான் இருந்தேன், கண்மூடி தவமிருந்தேன், வெளி உலகம் காண்பதற்கு வேகமாய் துடித்திருந்தேன். ஒரு நாளும் வந்தது, நான் உருவாகி வெளிவந்தேன், உருவாக்கி என்னை படைத்தவர் இறைவனென்று உணர்ந்தேனா? ஒரு நாளும் வந்தது நான் உருவாகி வெளிவந்தேன், உருவாக்கி என்னை படைத்தவர் இறைவனென்று உணர்ந்தேனா? புத்தகங்கள் பல கற்று பட்டங்களை வென்றாலும், இத்தரையில் ஏற்றமிகு பதவிகளை பெற்றாலும், கொற்றவனாம் இயேசுவையே வணங்குவது உயர்கல்வி, கற்றதினால் ஆய பலன் ஈதென்று உணர்ந்தேனா? கொற்றவனாம் இயேசுவையே வணங்குவது உயர்கல்வி, கற்றதினால் ஆய பயன் ஈதென்று உணர்ந்தேனா? உயிர்காக்க ஒருவேளை உணவுக்காய் உழைத்துவிட்டு ஓடாக தேய்ந்து தன் உருமாறி நிறம் மாறி வேலை இன்னும் விடியாமல் வேதனைகள் தீராமல் ஏழையாக இருப்போர்க்கு உதவுவதே உயர்கல்வி. வேலை இன்னும் விடியாமல் வேதனைகள் தீராமல் ஏழையாக இருப்போர்க்கு உதவுவதே உயர்கல்வி. கற்றவர்க்கு வேலை என்ற காலமின்று இல்லை, பணம் பெற்றவர்க்கு மட்டும் இன்று விடுகிறது காலை. சுற்றுப்புற சூழலில் நான் காண்பதெல்லாம் ஊழல், முற்றுப்புள்ளி வைக்க நாம் முயல்வதுதான் உயர்கல்வி. சுற்றுப்புற சூழலில் நாம் காண்பதெல்லாம் ஊழல், முற்றுப்புள்ளி வைக்க நாம் முயல்வதுதான் உயர்கல்வி. மண்ணுலகின் பாவங்களை சிலுவையிலே கொன்று இனி விண்ணுலகும் உண்டு என்ற விசுவாசம் தந்து உன்னை போல் அடுத்தவரில் அன்பு கூறு என்ற எம்பெருமான் இயேசு வழி நடப்பதுதான் உயர்கல்வி. உன்னை போல் அடுத்தவரில் அன்பு கூறு என்ற எம்பெருமான் இயேசு வழி நடப்பதுதான் உயர்கல்வி.
அன்பிற்குரியவர்களே, தேவைக்கு அதிகமான பணம் வரும்போது வாழ்க்கையில் என்ன நேரிடும் என்பதை விளக்குகிறது அடுத்து நீங்கள் கேட்கப் போகும் நாடகம்.
குட் மார்னிங் சார்.
எஸ் குட் மார்னிங். யார் பனி, என்ன விஷயம்
சார்? என் பேர் ரவி, பிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். உங்க கம்பெனில ஒரு கிளர்க் போஸ்ட் காலியா இருக்குன்னு பேப்பர்ல விளம்பரம் பார்த்தேன்.
ஆமா, அருமையான வேலை. ஆரம்பத்திலேயே 500 ரூபாய்க்கு மேல சம்பளம், நான் தான் விளம்பரம் கொடுத்தேன்.
அது சம்பந்தமா கொஞ்சம் முதலாளி ஐயாவை பாக்கணும். இப்ப பாக்க முடியுங்களா?
எப்பவுமே பாக்க முடியாது. என்ன, முதலாளி எல்லா பொறுப்புகளையும் என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நேரத்தை வீணாக்காம சீக்கிரம் வந்த விஷயத்தை சொல்லு. கோய்
சார், நான் பிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணியும் 4-5 வருஷமா வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்.
தம்பி ரவி, மத்தவங்களுக்கு நம்மால முடிஞ்ச உதவியை செய்யணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம். வாழு, வாழ விடு, இதுதான் நம்ம பாலிசி. என்கிட்ட இருந்து நீ என்ன உதவி எதிர்பார்க்கிற
சார்? நான் படிப்புல மட்டும் இல்ல, கேம்ஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாத்திலயும் நான் தான் சார் ஃபர்ஸ்ட். இத பாருங்க, சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்.
அப்படியா? குட், வெரி குட்
சார். அந்த வேலையை எனக்கே கொடுத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தையே வாழ வச்ச புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் சார்.
அது சரிப்பா, ஆனா இந்த போஸ்டுக்கு இதுவரைக்கும் 300 அப்ளிகேஷன் வந்திருக்கு. இதுல 100 பெருகெடுத்த ரெக்கமெண்டேஷன். என்ன என்ன செய்ய சொல்ற
சார்? நான் ரொம்ப ஏழை சார். சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. நீங்க தான் சார் எப்படியாவது இந்த உதவி செய்யணும்.
உன் கதையை கேட்டா உருக்கமாத்தா இருக்கு. இதோ பார்ப்பா, உனக்கு 3 நாள் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள 2000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் கொண்டு வந்தா இந்த வேலைய உனக்கே கொடுக்கறேன்.
2000 ரூபாயா?
சரி, அதுலயும் உனக்கு சலுகை கொடுக்கறேன், 1500 ரூபாய் கொண்டு வா
சார். அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்ல சார். தயவு செஞ்சு கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க சார்.
ரவி, இது எனக்கு மட்டும் இல்ல, கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதான் கிடைக்க வேண்டியவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்கும். 5000 ரூபாய் கூட கொடுக்க நான் நின்னு போட்டி போடுறாங்க இந்த வேலைக்கு. 500 ரூபாய் சம்பளமாச்சேப்பா. என்னமோ, உன் நன்மைக்காகத்தான் சொன்னேன், அப்புறம் உன் இஷ்டம்
சார்.
ரவி, நிறைய வேலை இருக்கு, நேரத்தை வீணாக்காத, போயிட்டு வரையா?
சரி சார்.
சரி நேர்களே, இத்துடன் வான்பரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்பரா வாழ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நம்புகிற மனசெல்லாம் கேளுங்க, மனசுக்குள்ள தெம்பு வர பாருங்க. நம்புகிற மனசெல்லாம் கேளுங்க, மனசு
மனசுக்குள்ள தெம்பு வரும் பாருங்க. உலகறிஞ்ச புத்தமருதானுங்க, உலகறிஞ்ச புத்தமருதானுங்க, அவரு சொன்ன வழி நாம போக பாருங்க, அவரு சொன்ன வழி நாம போக பாருங்க.
நேயர்கள், இதுவரை கனடா கத்தோலிக்க பொதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்பரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.